தென்றல் டிசம்பர் 2011 இதழில் ஹரிகிருஷ்ணன் அவர்களின் ஹரிமொழி பகுதியில் பேராசிரியர் நினைவுகள் வாலுக்கு போவதெங்கே. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். குயில் பாட்டில் குயில் கவிதையே என்றும் காளை மரபை ஒரு வெளிப்பாடாக அல்லாமல் செக்குமாட்டுத்தனமாக யாப்பிலக்கண புத்தகத்தில் சொல்லப்பட்டு உள்ளதை அரை அங்குலமும் பிசகாமல் செய் நேத்தியை மட்டுமே கவனத்தில் இருத்தி அது உயிர் தொடர்பின் உள்ள உந்துதலின் உணர்ச்சியின் வெளிப்பாடு, அது யாப்பின் தாள சட்டகத்துக்குள் அமைந்து நிற்பது ஒரு உடன் நிகழ்வே என்பதை மறந்த அல்லது அறியாத பெரும் புலவ பெருமக்களின் குறியீடு என்பதை பார்த்தோம். 19-20 நூற்றாண்டின் தொடக்க காலங்களில் கூட இவர்களின் இனம் இருக்கத்தான் செய்தது. உரைநடையில் எளிமையை கையாளும் இப்பெருமக்கள் கவிதை என்று வந்துவிட்டால் ஒருவருக்கும் புரியக்கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டது போன்ற முரட்டு நடையை கையாள்வார்கள். எடுத்துக்காட்டாக மறைமலை அடிகளுடைய திருவற்றி முருகர் மும்மணி கோவையும் இந்த வகைக்குள் அடங்கத்தான் செய்கிறது. இதை யாரும் மறுக்க முடியாது. இப்போது குரங்கு இந்த குறியீட்டுச் சங்கிலியில் எங்கே இடம்பெறுகிறது என்பதை பார்க்கலாம். முன்பே சொன்னோம், சின்ன குயிலிக்கு மாடன் மாமன் மகன் முறைப்பிள்ளை யாப்பிலக்கணம் கற்ற ஒரே தகுதியாலேயே தனக்கு கவிதையை இயற்றும் முழு தகுதியும் உண்டவே உண்டாக்கும் என்று அடம் பிடிக்கும் உயிர்பற்ற யாப்பர்களை மட்டுமே சொல்கிறேன், மரபு செக்கு மாடுகள். குரங்கனுக்கும் சின்ன குயிலிக்கும் சொந்தம் எதுவும் இல்லை. குரங்கன் வெளியூர் மாப்பிள்ளை. சின்ன குயிலின் சம்மதத்தை கேட்காமல் அவளுடைய அப்பனுடன் தன் அப்பனோடு வந்து அவளே அறியாமல் அவளை நிச்சயம் செய்து கொண்டு விட்ட ஒரே காரணத்தாலேயே அவளிடத்தில் தனக்கு எல்லா விதமான உரிமைகளும் உண்டு என்ற மதர்ப்பு நிரம்பியவர் இவர். இந்த நாளில் மட்டுமல்லாமல் பண்டைய நாளிலும் இந்த இனத்தவர் தமிழ் கவிஞர் திருக்கூட்டத்தில் இருக்கவே செய்திருக்கின்றனர். மண்ணின் இயல்புக்கு சற்றும் பொருந்தாதனவற்றை படைப்பதுதான் படைப்பு என்று ஒற்றை காலில் நிற்பவர்கள். மேற்கே ரொமான்டிசிசம், நேச்சுரலிசம், ரியலிசம், அப்பால் இம்ப்ரெஷனிசம், என் மனைவிக்கு தக்காளி ரசம் என்ற சுந்தர ராமசாமியின் கவிதை கூட இந்த வகையைச் சேர்ந்ததுதான். இவர்கள் உள்நாட்டின் தன்மைகளோடு ஒட்டமாட்டார்கள். இவர்களுக்கு இந்த மண்ணின் அடிப்படை கூறுகளை கூட எள்ளி நகையாட தக்க பொருளாகத்தான் இருக்கும். தொல்காப்பியமா தொடங்கிட்டியா என்ற நையாண்டியை இந்த வகையினரிடம் அடிக்கடி கேட்கலாம். தொல்காப்பியத்தையும் நன்னூலையும் கட்டி கொண்டு அழுதால் தமிழ் வளருமா? வால்ட் விட்மன் தெரியுமா உனக்கு? டிஎஸ் எலியட், எஸ்ராஃபாம், அதையெல்லாம் தாண்டி பின் நவீனத்துவம், எக்ஸிஸ்டென்ஷியலிசம். இவர்கள் கையாளும் மொழியோ ஆங்கிலத்தில் சிந்தித்து தமிழில் எழுதப்பட்டதாக இருக்கும். சாதாரண உரைநடையை எழுவாய் பயனிலேயே இடமாற்றி போட்டாலே கவிதை என்று எண்ணும் இனமும் இந்த நாளில் உலாவரத் தொடங்கிவிட்டது. நடந்து கொண்டிருந்தேன் நான், காய்ந்து கொண்டிருந்தது நிலா, நீளத்தை வெற்றிரட்டால் மூடியது வானம், வெளிச்சம் இருந்தும் இருட்டு என் உள்ளம் என்று எழுதும் ரகத்தை பார்த்திருப்பீர்கள். இந்த வாக்கிய அமைப்பை நான் நடந்து கொண்டிருந்தேன், நிலா காய்ந்து கொண்டிருந்தது என்று மாற்றி போட்டால் உரைநடை, நடந்து கொண்டிருந்தேன் நான் என்று எழுவாயை வாக்கியத்தின் இறுதியில் வைத்தால் கவிதை. என்ன காரணம்? மேலை நாடுகளில் பிற நாட்டு இலக்கியங்களில் காணப்படும் போக்குகள் எல்லாவற்றையும் தமிழில் பிரதிபலித்து விட்டால் போதும், தமிழ் செழித்தோங்கும் என்ற கண்டு பாவனைதான் காரணம். கண்டு பாவனை என்றால் என்னவென்பீர்கள்? சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு அரசன் இருந்தான். அமைச்சனோடு உலா போகும்போது ஆலயங்களில் பெருந்திரளான மக்கள் அலைமோதுவதை பார்த்து, நாட்டில் பக்தி எப்படி பெருகியிருக்கிறது பார்த்தாயா என்று பெருமிதமாக கேட்டான். அமைச்சன், அரசே, அது அப்படி ஒன்றும் இல்லை, எல்லாம் கண்டு பாவனை என்று சுருக்கமாக விடையிறுத்தான். கண்டு பாவனை என்றால் என்ன என்று கேட்டான் அரசன். அமைச்சன் பதில் சொல்லவில்லை. அவர்கள் நடந்தபடி இருந்தார்கள். வழியில் ஒரு கழுதை செத்து கிடந்தது. அமைச்சன் அதை நோக்கி நடந்தான். 3 அதை சுற்றி வலம் வந்தான். நெடுஞ்சான் கிடையாக அந்த கழுதை பிணத்தை விழுந்து நமஸ்கரித்தான். பிறகு அதன் உடலில் இருந்து 2 முடியை பெய்து காதுக்கு பின்னால் செருகிக் கொண்டான். அமைச்சர் எவ்வளவு படித்தவர், எவ்வளவு அறிவு நிறைந்தவர், அவர் செய்வதில் ஏதோ பொருள் இருக்கத்தான் வேண்டும் என்று தோன்றியது மன்னனுக்கு. அவனும் செத்த கழுதியை 3 சுற்றி வலம் வந்தான். விழுந்து வணங்கினான். நினைவாக 2 பிடுங்கி காதுக்கு பின்னால் செருகிக் கொண்டான். மக்கள் பார்த்தார்கள். பெரும் கூட்டமாக திரண்டிருந்தார்கள். மன்னனும் அமைச்சரும் அல்லவா ஊர்வலம் போகிறார்கள். அவர்களுக்கும் மன்னனுக்கும் தோன்றியது போலவே தோன்றியது. பின்னர் அமைச்சர் செய்திருக்கிறார், மன்னரும் அதையே செய்திருக்கிறார். இவர்கள் இருவருக்கும் அறிவில்லையா என்ன? இவர்கள் செய்வதில் நிச்சயம் ஏதோ பொருள் இருக்கத்தான் செய்யும் என்று நினைத்தபடி ஒவ்வொருவராக செத்த கழுதையை சுற்றி வலம் வந்து விழுந்து வணங்கத் தொடங்கினார்கள். அரை மணி நேரத்தில் தொடர்ந்து பிடுங்க கழுதையின் உடலில்தான் முடி இல்லாமல் போய்விட்டது. பிறகு அரசனும் அமைச்சனும் தனியாக இருந்தபோது அமைச்சன் கேட்டான், செத்த கழுதியை வலம் வந்து தரையில் விழுந்து வணங்கினீர்கள், பிறகு அதன் முடியில் 2 பிடுங்கி காதுக்கு பின்னால் செருகிக் கொண்டீர்களே, ஏன் அப்படி செய்தீர்கள்? அரசனுக்கு விடை தெரியவில்லை. எனக்கு தெரியாது, நீ செய்தால் நீ செய்வதில் நிச்சயம் பொருள் இருக்கும் என்று நம்பித்தான் நானும் செய்தேன் என்றான் அரசன். பிறகு அமைச்சன் கூடியிருந்த மக்கள் அனைவரையும் வரவழைத்து இதே கேள்வியை கேட்டான். எல்லோரும் அதே மாதிரி பதிலை சொன்னார்கள். மந்திரி புன்னகைத்தார். அரசரிடம் சொன்னார், ஒருத்தருக்கும் பொருள் தெரியாது, ஆனாலும் செய்தீர்கள், ஏன் எதற்கு என்று கேட்கவில்லை. பெரியவர்கள் என்று கருதப்படுபவர்கள் எதை செய்தாலும் அதை பார்த்து அதற்கு பொருள் இருக்கிறதோ இல்லையோ அப்படியே தாமும் செய்வதுதான் கண்டு பாவனை என்று விளக்கினான். அரசனுக்கு புரிந்தது. மாப் மென்டாலிட்டி என்று சொல்வார்கள். அந்த நாட்டில் மாடர்னிசம் போஸ்ட் மாடர்னிசம் அவர்கள் வளர்ந்து விட்டார்கள். நாம் மரபை கட்டி கொண்டு மாரடிக்கிறோம் என்பது போன்ற மேற்போக்கான வாதங்களை நாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். செய்பவர்களும் அந்தந்த நாட்டு கலாச்சாரத்தின் பிரதிபலிப்பாக வளர்ந்துள்ள அந்தந்த இசங்களின் தன்மையை கிரகித்து கொண்டு அதை இந்த மண்ணின் தன்மைக்கேற்ப மாற்றித்தரக்கூட முயல மாட்டார்கள். ஃபுல் ஸ்டாப் இல்லாமல் 7 பக்கத்துக்கு ஒரு வாக்கியம் எழுதினேன் என்று பெருமைப்பட்டுக் கொள்பவர்களுக்கும் மத்தள பந்தம் ரதபந்தம் செய்தேன் என்று பெருமைப்பட்டுக் கொண்டவர்களுக்கும் வித்தியாசம் அதிகம் இல்லை. இப்போது புது கவிதைகளிலும் வார்த்தைகளை அடுக்கி வரிகளின் நீள வித்தியாசங்களால் தேர், நட்சத்திரம், பூ என்றெல்லாம் வடிவங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கவிதையின் மூல வேறான அந்த உயிர் ரசம் எங்கே இருக்கிறது யாருக்கும் தெரியாது. கண்டு பாவனை, கண்டு பாவனை, கண்டு பாவனையே. பாரதி குரங்கை வர்ணிக்கும் அத்தனை அடிகளும் இங்கே கச்சிதமாக பொருந்தும். நீளம் கருதி 2-3 அடிகளை மட்டும் சொல்கிறேன். ஆனவரையும் அவர் முயன்று பார்த்தாலும் பட்டுமயிர் மூடப்படாத தமதுடலை எட்டுடையால் மூடி எதிர்மக்கு வந்தாலும் மீசையையும் தாடியையும் விந்தை செய்தே வானரசம் ஆசை முகத்தினை போல் ஆக்க முயன்றிடனும் ஆடி குதிக்கும் அழகிலுமை நேர்வதற்கே கூலி குடித்து குதித்ததாலும் கோபுரத்தில் ஏற தெரியாமல் ஏணி வைத்துச் சென்றாலும் வேரத்தை செய்தாலும் வேகமுற பாய்வதிலே வானர் போல் ஆவாரோ வாலுக்கு போவதெங்கே. மாடு பொறுமையாகவும் நீண்டதாகவும் செய்யும் திறன் கொண்டது. குரங்கோ இந்த கிளையில் ஒரு கணம், அடுத்த கிளையில் மறுக்கணம், அதற்கடுத்த கிளையில் வேறு கணம் விட்டால் காட்டையே புறக்கணித்து ஏதேனும் ஒரு உச்சாணி கோபுரத்தில் சில நிமிடங்கள் ஓரிடத்திலும் பொருந்தி அமர அதனால் இயலாது. 10 வரிகளுக்கு மேல் கவிதை என்று எதையும் இவர்களால் செய்ய முடியாது. செய்வதிலும் முழுமையாக ஏதும் இருக்காது. ஒன்று கிண்டல், கேலி, எகத்தாளம், ஏமாற்றம், தன்னிறக்கம், அவலம். அவலம் என்ற சொல் இல்லாமல் எந்த கவிதையும் முற்றுப்பெற்று நான் பார்த்ததில்லை. இப்படிப்பட்ட 4-5 வரி அவசர அடிகள் உலகத் தமிழ் மாநாடு திறக்கப்பட்டன. 21 லெட்டின்கள் என்றொரு கவிதை. நான் சொல்வன 70களில் வந்தவை. பேர்ட்ஸ் ஐ வியூ என்ற கவிதை தலைப்பு. அதாவது பறவைகளின் பார்வையில் புதிதாக வைக்கப்பட்டுள்ள 21 சிலைகளும் லெட்டின்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சொல்வதில் சபை நாகரிகத்துக்கு பொருந்தி வரும் என்பதால் இதை மட்டுமே சொல்ல முடிந்தது. நிரோத உபயோகி போன்ற அன்றைய கவிதைகள் இன்றைக்கு அச்சிட முடியாதனவற்றை எழுதி குவித்து பெருமைப்பட்டுக் கொள்ளும் கவிக்குழு திலகங்களில் வந்து நிற்கின்றன. 4 வரி மிஞ்சினால் 10 வரி அவ்வளவுதான் எழுத முடியும். ஒரு நீண்ட கவிதையோ காவியத்தையோ இந்த வடிவத்தில் படைத்துவிட முடியாது. நம்முடைய நெட்டக்குரங்கை போல் சித்திர கவிதைகளும் இதற்கு விதிவிலக்கில்லை. அங்கேயும் ஒரு சித்திர கவிதை, 2 சித்திர கவிதை என்று அவ்வளவுதான் செய்ய முடியுமே தவிர தொடர்ந்து ஒரு 10 பாடல்கள் கொண்ட பதிகத்தை கூட செய்ய முடியாது. உணர்ச்சி என்பதன் பொருளியை உணராமல், மொழி என்பது காதலியைப் போல் இதம் பதம் அறிந்து பயன்படுத்தாமல், எனக்கு நிச்சயிக்கப்பட்டவள் தானே, என் இஷ்டப்படியெல்லாம் ஆட வேண்டியவள் தானே என்ற மனோபாவத்துக்கு சற்றும் இழைக்காத, என்னையா பெரிய தமிழ் நம்ம பாஷை தானே, நமக்கு தெரியாதா, புதுசா இலக்கணம் படிக்கணுமா, நாம எழுதுறது தான் கவிதை, நாம போறது தான் வழி, மொழி நாம இழுத்து இழுப்புக்கு வரணும், வந்தாகணும், இட் இஸ் ஜஸ்ட் தே ஃபார் த சேக் ஆஃப் கம்யூனிகேஷன் என்ற மனோபாவம் உடையவர்களிடம் காதலியும் கருணையையும் அழகின் ரசனையையும் நுட்பமான உணர்வுகளையுமா பார்க்க முடியும்? யார் அதிகமான கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி கவிதை ஏற்றுவதில் வல்லவர்கள் என்பதில்தான் போட்டி நடக்கிறது. இதிலும் பெண் கவிஞர்கள் வீரத்துடன் புறப்பட்டு விட்டார்கள் என்பதையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அவர்கள் நியாயம் அவர்களுக்கு. ஆனால் உண்மை கவிதை எது என்று இனம் கண்டு கொண்டவர்களுக்கு இவை திகட்டத்தானே செய்கின்றன. நாகரீகம் கருதி பாரதி படைத்த குரங்கு பாத்திரத்தை பொருத்தி காட்டுவதை இந்த அளவில் நிறுத்திக் கொள்கிறேன். அடுத்ததாக செய்ய வேண்டியது ஒன்று உண்டு. குயிலை கவிதை என்று அடையாளம் கொண்டோம். ஹவு டிட் வி அரைவ் அட் தட் கன்க்ளூஷன்? நாம அடிப்படையின்றி உருவாக்கி கொண்ட ஊகம் அல்லது அசம்ஷன் தானா, அல்லது பாரதி இந்த குயில் உருவகத்தையும் கவிதைக்கும் தனக்கும் உள்ள உறவை காதலனுக்கும் காதலிக்கும் உள்ள உயிர் தொடர்பாக அவனுடைய எழுத்தில் கவிதையிலோ கட்டுரையிலோ பயன்படுத்தி இருக்கிறானா? அப்படி செய்திருந்தால் மட்டுமே நாம் அடைந்திருக்கும் முடிவு அகச்சான்று, இன்டர்னல் எவிடன்ஸ் கொண்டது என்ற முடிவுக்கு வர முடியும். அதற்கு வருவோம். ஆசிரியருடைய சுபமங்களா சொற்பொழிவுக்கான சுட்டியை சென்ற முறை கொடுத்திருந்தோம். தளத்தில் ஏற்பட்ட பிரச்சனையால் அது வேலை செய்யவில்லை. தற்போது சரி செய்யப்பட்ட சுட்டி இது. இங்குள்ள கடைசி இரு பகுதிகளில் இந்த குயில் மாடு குரங்கு விளக்கம் வருகிறது. தொடரும். ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். இதனை எழுதியவர் ஹரிகிருஷ்ணன் அவர்கள்.